السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. محبت سب کے لیے, நஃரத் கிசி சே நஹி.
நாம் குறிப்பாக மற்றவர்களிடம் எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் வெறுப்பு இல்லை என்ற இந்த முழக்கத்தை எடுத்து வைக்கின்றோம். நாம் இந்த முழக்கத்தை அஹமதியா முஸ்லீம் ஜமாத் அல்லது அதனுடைய உறுப்பினர்கள் மற்றவர்களை குறித்து வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டுள்ளனர் என்ற தப்பெண்ணத்தை அகற்றுவதற்காக கொடுக்கின்றோம். அல்லது அகமதிகள் மற்றவர்களை தன்னை விட சிறந்தவர்களாக கருத மாட்டார்கள், அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய தப்பெண்ணங்களை களைவதற்கு, அதாவது இஸ்லாம் அன்பு நேசம் நன்னடத்தை மற்றும் மற்றவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதற்கான போதனைகளை வழங்குகிறது. ஆகையால் இஸ்லாம் அநீதியான தீவிரவாத மதம் என்று கூறுவது தவறாகும் என்பதற்காக நாம் இந்த முழக்கத்தை வெளிப்படுத்துகின்றோம். அல்லது நாம் பரஸ்பரம் உள்ள வெறுப்பின் சுவரை கீழே தள்ளிவிட்டு அன்பு நேசத்துடன் வாழ்கின்றோம், மேலும் வாழ விரும்புகின்றோம் என்பதற்காக நாம் இந்த முழக்கத்தை வெளிப்படுத்துகின்றோம். ஆக நாம் ஏதாவது ஒரு மனித தொண்டு செய்கின்றோம் என்றால், நாம் இஸ்லாத்திற்கான பிரச்சாரம் செய்கின்றோம் என்றால், இதுவும் உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதரிடமும் அன்பு இருக்கின்றது என்பதனாலேயே ஆகும். மேலும் நாங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்தும் வெறுப்பின் விதையை களைந்து அன்பு மற்றும் நேசத்தின் செடியை நட விரும்புகின்றோம் என்பதனாலே ஆகும். இவை அனைத்தும் ஏன்? ஏனென்றால் நமக்கு நமது தலைவரும் எஜமானருமான ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கற்றுத்தந்துள்ளார்கள். இவை அனைத்தும் ஏனென்றால் நாங்கள் எங்களது எஜமானர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவில் உலகில் அனுதாபம் மற்றும் அன்பு ஏற்பட துடிப்பதனை பார்த்ததனாலாகும். எந்த அளவு துடித்தவாறு நிம்மதியற்றிருந்தவாறு சஜிதாவில் அழுதவாறு கண்டோம் என்றால், இந்த துடிப்பினை அல்லாஹு திருக்குரானில் எடுத்துரைத்தவாறு கியாமத்து வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு வெறுப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சியிலிருந்து பரிசுத்தமான மனிதர்களுக்கு ஆதாரமாக பாதுகாத்து விட்டான். இதன் மூலம் வருங்காலத்தில் வரக்கூடியவர்கள் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்வதற்கு முன் இந்த துடிப்பின் மீது சிந்திக்க வேண்டும். மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இந்த அழகிய முன்மாதிரியின்படி செயல்பட முயற்சிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் இந்த விஷயத்தின் மீது ஈமான் கொள்ளவில்லை என்ற கவலையினால் தனது உயிரை மாய்த்துக் கொள்வீரா? இங்கு ஈமான் கொள்ளவில்லை என்று கூறப்பட்ட விஷயம் எது? அது இணை வைக்காதீர்கள் என்பதாகும். அதாவது அவர்களிடம் இணை வைக்காதீர்கள், இறைவனுக்கு மகனை ஏற்படுத்தாதீர்கள் என கூறப்பட்டது. அதன் மீது அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. இணை வைத்தல் எப்படிப்பட்ட பாவம் என்றால் இறைவன் அதனை மன்னிக்க மாட்டேன் என கூறுகின்றான். ஆக இந்த அனுதாபமும் அன்பும் தான் ஒவ்வொரு மனிதருடனும் இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால் இணை வைப்பவர்களுடனும் இந்த அனுதாபமும் அன்பும் இருக்கின்றது. அவர்களை நேரான வழியில் கொண்டு வருவதற்கு செயல் ரீதியான முயற்சி செய்யும் போது அதே நேரத்தில் அங்கு அவருக்காக துவாவும் செய்யப்படுகின்றது. ஆக அகமதிகளுக்கு எல்லோரிடத்தும் அன்பு என்பதன் சரியான அறிவை பெற வேண்டுமென்றால் நாம் நமது தலைவர் மனித குலத்தின் கருணையாளரிடமிருந்து இதற்கான வழிமுறைகளை கற்க வேண்டும். இதனை நாம் தமது ஏகத்துவத்தின் தரத்தை அளக்கும் போதுதான் செய்ய முடியும். அடுத்ததாக நாம் அன்பு மற்றும் அனுதாபத்திற்கான மேலும் ஒரு உதாரணத்தை பார்க்கின்றோம். சமுதாயத்திடமிருந்து அநீதியும் கொடுமையும் எல்லை மீறும் போது அங்கு அழிவிற்கான துவா வேண்டப்படவில்லை. மாறாக அல்லாஹ்வே எனது சமுதாயத்திற்கு நேர்வழியினை காட்டுவாயாக, நான் கூறுவது இவர்களது நன்மைக்கே ஆகும் என்பதனை இவர்கள் அறிவதில்லை என துவா செய்தார்கள். ஏனைய கோத்திரங்கள் கஷ்டமளித்த நேரத்தில் ஒரு சமயத்தில் பத்துவாவிற்காக கூறப்பட்ட போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தினார்கள். மக்கள் தற்பொழுது பத்துவா செய்யப்படும், இதன் மூலம் ஏனைய கோத்திரங்கள் அழிந்துவிடும் என கருதினார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே நட்பு கோத்திரங்களுக்கு நேர்வழியினை வழங்குவாயாக என துவா செய்தார்கள். ஆக அன்பு என்பது தன்னை சார்ந்தவர்களுடன் மட்டுமல்ல, அனுதாபம் தன்னை சார்ந்தவர்களுடன் மட்டுமல்ல, மாறாக ஏனையவர்களுடனும் அன்பு மற்றும் அனுதாபத்தில் அதே நிலைமைதான். இவை அனைத்தும் ஏகத்துவம் நிலை பெற்றுவிட வேண்டும் என்ற வேதனையிலே ஆகும். இதன் மூலம் உலகம் அழிவிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதனாலாகும். இன்றும் உலகில் ஆயிரக்கணக்கான இணை வைத்தல் பரவி கிடக்கின்றன. இணை வைத்தல் மட்டுமல்ல, மாறாக இறை இருப்பை உலகில் மிக பெரும் பங்கு மறுக்கவும் செய்கின்றது. ஆக இறை ஆட்சியினை நிலைபெற செய்வதற்கு, ஏகத்துவத்தினை நிலைபெற செய்வதற்கு நாமும் நபியல்லாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முன்மாதிரி மூலம் தந்த அந்த விஷயங்களை கையாள வேண்டும். நாம் ஒரு முழக்கத்தை இட்டோம், இதனை உலகம் விரும்பவும் செய்கிறது என்பதில் மட்டும் மகிழ்ச்சி அடைந்துவிட வேண்டாம். இதன் மூலம் பல்வேறு இடங்களில் நம்மை புகழ்கின்றார்கள் என்பதாக இருக்க வேண்டாம். நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், அதாவது இந்த முழக்கம் மனிதன் படைக்கப்பட்ட அந்த மாபெரும் நோக்கத்தினை அடைவதற்கான ஒரு வழியாகும். ஆக நாம் மனிதர்களுடன் கொண்டுள்ள அனுதாபம் மற்றும் அன்பிற்கான பிரச்சாரம், வெளிப்பாடு, செயல்கள் மற்றும் வெறுப்பிலிருந்து தூரம் விலகுவது, வெறுப்பு அதாவது வெறுப்பிலிருந்து விலகுவது மட்டுமல்ல, மாறாக வெறுப்பையே வெறுப்பது போன்றவை அல்லாஹ்வின் அன்பினை பெறுவதற்கே ஆகும். அவனது ஏகத்துவத்தினை நிலைநிறுத்துவதற்காகவே ஆகும். நாம் வெறுப்பு கொள்கின்றோம் என்றால் அது எந்த மனிதன் மீதும் கொள்வதில்லை, மாறாக ஷைத்தானிய செயல்கள் மீது கொண்டுள்ள வெறுப்பாகும். அவ்வாறு இருக்கவும் வேண்டும். ஷைத்தானிய செயல்களை செய்யக்கூடியவர்களுடன் நமது அனுதாபம் இருக்கிறது. இந்த அனுதாபம் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த அசுத்தத்திலிருந்து இவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதாகும். இதன் மூலம் அவர்களை இறை தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதனாலாகும். உலகவாதிகளுடன் நாம் அன்பும் அனுதாபமும் கொண்டிருப்பது உலக ஆதாயத்திற்காக அல்ல. நாம் நமது உள்ளத்துடன் உலகவாதிகளின் வெறுப்பை களைவதற்கு முயற்சி செய்கின்றோம் என்றால் அவர்களிடமிருந்து எதனையும் பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக இறை அன்பை பெற வேண்டும் என்பதற்காகவும் ஏகத்துவத்தினை நிலைபெற செய்வதற்குமாகவே ஆகும். ஏகத்துவத்தினை முன்பை விட அதிகமாக தமது உள்ளத்தில் நிலைநிறுத்தவும் உறுதிப்படுத்தவும் ஆகும். ஆக உலகவாதிகளுக்கு முன்பு நல்லவர்களாக திகழ வெறும் முழக்கங்களை மட்டும் வெளிப்படுத்தாதீர்கள், மாறாக தனது நோக்கத்தினை அடைவதற்காக முழக்கங்களை வெளிப்படுத்துங்கள். இந்த காலத்தில் நாம் நற்பேறு பெற்றவர்களாவோம். அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறை அன்பை பெறுவதற்கு, படைப்பினங்களுடன் அனுதாபம் காட்டுவதற்கு, அன்பின் போதனைகளை கடைபிடிப்பதற்காக தேர்ந்தெடுத்துள்ளான். அவர்கள் நமக்கு அந்த வழிமுறைகளை கற்றுத்தந்துள்ளார்கள், போதனைகளை வழங்கியுள்ளார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், மார்க்கத்திற்கு முழுமையான இரண்டு பகுதிகள் உள்ளன. ஒன்று இறைவனுடன் அன்பு செலுத்துவது, மற்றொன்று மனிதனுடன் அவனது துன்பத்தை தனது துன்பமாக கருதும் அளவிற்கு அன்பு செலுத்துவது, அவனுக்காக துவா செய்வது. மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மார்க்கத்தின் பகைவனாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவருக்கு துன்பம் இழைப்பது என்பது சரியானது அல்ல. ஒரு சபையில் அன்னார் கூறினார்கள், எதிரியிடம் கூட எல்லை மீறிய கடினம் காட்டக்கூடாது என்பதே எனது கொள்கையாகும். நான் உண்மையாக கூறுகின்றேன், நீங்கள் எவரையும் தனது எதிரியாக கருத வேண்டாம். இந்த வெறுப்பு காழ்ப்புணர்ச்சியின் பழக்கத்தை முற்றிலும் விட்டுவிடுங்கள். இங்கு முதலில் கூறப்பட்ட எதிரியிடம் கூட எல்லை மீறிய கடினம் காட்டக்கூடாது, இதிலிருந்து எவரிடத்தும் வெறுப்பு இல்லை என கூறப்படும் போது எதிர்ப்பு என்பது எவ்வாறு உண்டாகும்? இதற்குரிய பதிலும் இங்கு கூறப்பட்டுள்ளது. அதாவது தனது எதிரியாக கருதக்கூடாது. மார்க்கத்தின் அடிப்படையில் எதிரியாக இருப்பவர்கள் தானே எதிர்ப்பில் முன்வந்துள்ளார்கள். உங்களது உள்ளத்தில் எதிர்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். உங்களுடன் எதிர்ப்பு காட்டக்கூடியவர்களுடைய சீர்திருத்தத்திற்காக முயற்சி செய்யுங்கள். தனது எதிரியாக ஆக்கிக் கொண்டு அல்லது தனது எதிரியாக உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு வெறுப்பு மற்றும் போராமைக்கான பழக்கத்தை ஏற்படுத்தாதீர்கள். வெறுப்பை களைவதற்கு அறிவுரை வழங்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், மனிதனுடன் கருணை மற்றும் அனுதாபம் கொள்வது மிகப்பெரிய இபாதத், அதாவது இறைவணக்கம் ஆகும். அல்லாஹ்வின் விருப்பத்தினை பெறுவதற்கு இது மிகச்சிறந்த வழியாகும். அன்னார் மேலும் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், மத இன வேறுபாடின்றி மக்களுடன் அனுதாபம் காட்டுங்கள். பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், அடிமைகளை விடுதலை செய்யுங்கள், கடன் கேட்பவர்களுக்கு கடன் கொடுங்கள், சுமை தாங்கிகளின் சுமையை தூக்குங்கள், மனிதருடன் உண்மையான அனுதாபத்தின் உரிமையை காட்டுங்கள். மேலும் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், அனுதாபத்தினை தனது சமுதாயத்தினரிடம் மட்டும் காட்ட விரும்பக்கூடியவர்களுடைய பேச்சினை நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்றேன், நீங்கள் ஒருபோதும் தனது அனுதாபத்தி மட்டத்தினை சுருக்காதீர்கள். மேலும் கூறுகின்றார்கள், நீங்கள் இறை படைப்பினங்களுடன் உண்மையான சொந்தம் ஒன்று அனுதாபத்துடன் பழகுங்கள். தாய் தனது பிள்ளைகளுடன் பழகுவதனை போன்று பழகுங்கள். தாயை போன்று இயல்பாகவே உணர்வு கொள்ளக்கூடியவர் ஒருபோதும் காட்டுவதற்காக நன்மை செய்ய மாட்டார். ஆக இதுதான் மற்றவருடன் அனுதாபம் மற்றும் அன்பு கொள்வதற்கான தரம். இது ஏனென்றால் இறைவனுடைய கட்டளையாகும், அவனது ரசூலுடைய கட்டளையாகும். திருக்குறானில் அல்லாஹ் நமக்கு இதற்கான கட்டளையை இட்டுள்ளான். ஆக படைப்பினங்களுடன் அனுதாபம் காட்டுவது தொடர்பாக இஸ்லாத்தில் எவ்வளவு அழகான போதனை இருக்கின்றது. இங்கு போதனை வழங்கிய இறைவனை விட்டுவிட்டு இந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமையிலிருந்து வந்த தூயவரை விட்டுவிட்டு நாம் வேறெங்கு சென்றாவது இந்த தரத்தை பெற முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஆக நமது எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் இல்லை வெறுப்பு என்பது கடைசி நோக்கம் அல்ல, மாறாக இறை விருப்பத்தினை பெறுவதற்கான ஒரு வழியாகும். நாம் எப்போதும் இதனை கண்முன் நிறுத்த வேண்டும். இதனை அடைய நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும். சில நாட்களுக்கு முன்பு எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. அதாவது மனித இனத்திற்கு தொண்டு செய்வதற்கான ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் என்ற நமது நிறுவனம், இதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு அல்லது பொறுப்பாளர்களுக்கு ஒருவேளை இந்த சிந்தனை, அதாவது மார்க்கத்தை விட்டு முற்றிலுமாக தன்னை தனித்தவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், அவ்வாறு தனித்தவனாக தொண்டாற்றினோம் என்றால் உலகில் நம்மை அதிகம் புகழ்வார்கள் என்ற சிந்தனை தோன்றியிருக்கலாம். நான் தலைமையக பொறுப்பாளரிடம் கூறினேன், உங்களுடைய முக்கியத்துவம் நீங்கள் மார்க்கத்துடன் ஒன்றிணைந்திருக்கிறீர்கள் என்பதனால் ஆகும். ஜமாத்தின் பெயர் எங்கேயாவது வரத்தான் செய்கின்றது. மேலும் தேவைக்கேற்ப ஜமாத்தின் பெயர் உபயோகப்படுத்தப்படுகிறது என்றாலும் அதில் தவறில்லை. ஆனால் நாம் இறைவனை மகிழ்விப்பதற்காக மனித இன தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கண்முன் இருக்க வேண்டும். அல்லாஹ் அடியானது உரிமையை நிறைவேற்றுங்கள் என கட்டளையிட்டுள்ளான், அதனால் நாம் மனித இன தொண்டு செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹுவை மகிழ்விப்பதற்கு அல்லாஹுடன் தொடர்பு கொள்வது மற்றும் தனது இபாதத்துகளை பாதுகாப்பதும் அவசியமாகும். இவையன்றி மனித இன துண்டு எந்த பயனையும் அளிக்காது. நான் கூறிய விஷயம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் ஏனைய நாடுகளில் ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் உடைய கிளைகளுக்கு, அதனது பொறுப்பாளர்களுக்கு, பணியாளர்களுக்கு, இவர்களில் அனைவரும் அகமதிகளே ஆவார்கள் ஓரிருவரை தவிர, நான் அவர்களுக்கு கூற விரும்புவது, உங்களுடைய பணியில் அருள், இறைவனுடன் வலுவான தொடர்பு உண்டாகும் போதுதான் ஏற்படும். உங்களது பணிகளை அல்லாஹுவின் அருளை பெறுவதற்காக செய்யும் போதுதான், தனது பணிகளை துஆவின் மூலம் துவங்கும் போதுதான் அருள் ஏற்படும். இவையன்றி நமது எந்த பணியிலும் அபிவிருத்தி ஏற்படாது. அதற்காக தனது அறிவினால் எந்த அளவு திட்டம் தீட்டினாலும் சரியே. எவ்வாறாயினும் நான் இதனை பற்றி எப்போதாவது கூற வேண்டும் என்று நினைத்திருந்தேன், அதனால் இதனை தற்போது உங்கள் முன் எடுத்துரைத்துள்ளேன். இதனை பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது இது தொடர்பானது என நினைத்தாலும் சரி, நான் இதனை இன்று எடுத்துரைப்பது அவசியம் என நினைத்தேன். ஆகையால் எடுத்துரைத்தேன். நான் மீண்டும் ஏற்கனவே எடுத்துரைத்து வந்த எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் இல்லை வெறுப்பு என்பதன் பக்கம் வருகின்றேன். நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அதாவது, படைப்பினங்களுக்கு தொண்டாற்றுவது, படைப்பினங்களுடன் அனுதாபத்துடன் நடப்பது, மேலும் அன்பினை பரப்புவது, எதிர்ப்பினை அழிப்பது என்பது சந்தேகமின்றி மிகப்பெரிய நன்மைகள் ஆகும். ஆனால் இந்த முழக்கத்தை நமது வாழ்வின் நோக்கம் என்று மட்டும் கருதிவிடக்கூடாது. நாம் இதனை செய்துவிட்டோம் என்றால் அனைத்தையும் பெற்றுவிட்டோம் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. நான் ஏற்கனவே கூறியதனை போன்று இந்த முழக்கம் நோக்கத்தினை அடைவதில் ஒரு பங்கு மட்டுமே ஆகும். ஹஜரத் நபியல் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்தினை அடைவதற்காக தோன்றினார்களோ அதனை அடைவதில் இது ஒரு அடியாகும். அன்னாருடைய அடிமையில் இந்த காலத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு அனுப்பியிருக்கின்றான். அந்த நோக்கம் இறைவனின் ஏகத்துவத்தின் சரியான அறிவை ஏற்படுத்துவதாகும். இறைவனால் வகுக்கப்பட்ட அனைத்து கட்டளைகளின்படி செயல்பட முயற்சிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை தனது கண்முன் வைக்க வேண்டும், தனது நோக்கமாக ஆக்க வேண்டும், அதனை அடைவதற்கு முழுமையாக முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இவற்றின் மூலமாக எல்லா விதமான நல்லொழுக்க மற்றும் நன்மைகளை பெறுவதனை சாத்தியமுள்ளதாக ஆக்க முடியும். ஹஸரத் முஸ்லிம் மௌத் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி அவர்களின் காலத்தில் ஆலிம்களின் மத்தியில் ஜமாத்தின் மோட்டோ, அதாவது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் பலரும் கட்டுரைகளின் வடிவில் விவாதம் செய்தனர். இது அல் ஃபசலில் பிரசுரிக்கப்பட்டது, அல்லது பல சான்றோர்கள் இதனை குறித்த தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். இதற்கு வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி அவர்கள் ஜமாத்திற்கு வழங்கிய மோட்டோ அல்லது ஜமாத்திற்கு வழிகாட்டியது எப்படிப்பட்டதென்றால், அதன் மூலம் மார்க்கமும் வலுப்பெறும், ஈமானும் வலுப்பெறும், அல்லாஹ்வின் உரிமைகளும் நிறைவேறும், அடியானுக்குரிய உரிமைகளும் நிறைவேறும். இரண்டு சான்றோர்களில் ஒருவர் கூறினார், நமது நோக்கம் ஃபஸ்தபிக்குல் ஹைராத், அதாவது நன்மையில் முன்னேறுவது ஜமாத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் என கூறினார். மற்றவர் கூறினார், நமது மோட்டோ, அதாவது நோக்கம், உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் என்றார். ஹஸரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஏதாவது நோக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். உலகில் உள்ள அமைப்புகள், அஞ்சுமங்கள் போன்றவை நிறுவப்படும் போது ஏதாவது ஒன்றினை தனது நோக்கமாக கொள்கின்றன. நல்ல மற்றும் உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகளாக இருந்தால் அதனை அடைவதற்கு நல்ல முறையில் முயற்சியும் செய்கின்றன. இதன் மூலம் அவர்கள் ஏனையவர்களை விட தம்மை மேலானவர்களாக ஆக்கிக் கொள்கின்றனர். உலகில் ஒழுக்க மேம்பாட்டினை நோக்கமாக கொள்வதற்கு முழக்கங்கள் எழுப்பப்படுகின்றன. கல்வித்தரத்தை உயர்த்துவதனை நோக்கமாக கொள்வதற்கு முழக்கங்கள் இடப்படுகின்றன. ஏதாவது ஒரு இடத்தில் பொதுமக்களது அல்லது ஒரு பிரிவினரது உரிமை பறிக்கப்படுகிறது என்றால் சுதந்திரத்தை அரசியல் கட்சிகள் தனது மோட்டோவாக ஆக்கிக் கொள்கின்றன. அதற்காக முயற்சிகளை செய்கின்றனர், முழக்கங்களை எழுப்புகின்றனர். மேலும் ஏதாவது ஒரு இடத்தில் வேற ஏதாவது பிரச்சனை என்றால் அங்கு ஒரு விஷயம் நோக்கமாக மேற்கொள்ளப்படுகின்றது. ஆக நோக்கமாக கொள்வதன் அடிப்படை நோக்கம் நாம் அந்த விஷயத்தை உலகில் நிலைநிறுத்துவது ஆகும். அதனை தனது ஜமாத்தினரிடம் என் நேரமும் இருக்க செய்வதாகும், உலகில் நிலைபெற செய்வதாகும், தனக்கு முன்பும் இருக்க செய்வதாகும். இந்த உலகில் ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு நன்மையை தேர்ந்தெடுத்தோம் என்றால் வெளிப்படையில் அது ஒரு நல்ல விஷயமாகும். ஆனால் இதன் மூலம் ஏனைய நன்மைகளுடைய தேவை இல்லை என்பதாகிவிடாது. மாறாக தேவை மற்றும் வசதிகளை கண்முன் வைத்தவாறு அந்த நன்மைகளில் ஏதாவது ஒரு நன்மை மூட்டவாக ஆக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் எந்த ஒரு நல்ல ஒரு மோட்டவை யார் நிர்ணயித்தாலும் அது அவருக்கு நன்மையாகும். அவர்கள் இதற்கு விளக்கம் தந்துள்ளார்கள். சில மோட்டோக்கள் எவ்வாறானதாக இருக்கும் என்றால் அவற்றுக்கு பரஸ்பரம் ஒரு தொடர்பு இருக்கும். உதாரணமாக இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்று ஒரு மோட்டோ இருக்கிறது. இதனை போன்று நன்மையில் முன்னேறுங்கள் என்ற ஒரு மோட்டோவும் உள்ளது. இவை இரண்டும் பரஸ்பரம் ஒரு தொடர்பினை கொண்டுள்ளன. ஏனென்றால் இறைவனுக்கு கட்டுப்படாமல் நன்மைகளை செய்வது சாத்தியமற்றதாகும். இதனை போன்று நல்லவராக இல்லாதவர் இறைவனுக்கு கட்டுப்படுவராக ஆக மாட்டார். இதனை போன்று நான் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவேன் என்ற மோட்டோ உள்ளது. அதேபோல் நான் நன்மையில் முன்னேற முயற்சி செய்வேன் என்றும் உள்ளது. இவை இரண்டும் பரஸ்பரம் ஒன்றுபட்டதாகும். ஒன்று மற்றவைக்குள் வந்துவிடுகின்றது. ஆக நன்மைகள் அனைத்தும் சிறந்ததாகும். அவற்றை நாம் பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் மோட்டோவை பற்றிய கேள்வி எழுந்தபோது இதன் பக்கம் கவனம் செலுத்தியவாறு சிலர் தமது நன்மைகளை சுருக்கிக் கொள்கின்றனர், அல்லது அந்த நன்மையை மட்டுமே அனைத்துமாக கருத ஆரம்பித்து விடுகின்றனர். எவ்வாறென்றால் நமது இளைஞர்கள் அல்லது வேறு சிலர் தமது மார்க்க நிலையை மறந்து விடுகின்றனர். ஆனால் உலகிற்கு காட்டுவதற்காக எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் இல்லை வெறுப்பு என்ற முழக்கத்தை மிகவும் அதிகமாக எழுப்புகின்றனர். இஸ்லாமிய போதனைகளை பரப்புவது என்பது நல்ல எண்ணம்தான். இந்த முழக்கமும் மிக சிறந்ததாகும். ஆனால் இது மட்டுமே நமது நோக்கம் அல்ல. நான் கூறியது போன்று நமது நோக்கம் மிகப்பெரியதாகும். இதனை போன்று படைப்பினங்களுக்கு தொண்டாற்றுவது என்பது ஒன்றுமல்ல. இறைவனுடைய நினைப்பு மனதில் இருந்து மறைந்து விடுகிறது என்றால் பிறகு இதற்கு எந்த பயனும் இல்லை. ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர் எழுதுகிறார்கள், நான் இந்த கட்டுரையை படித்தபோது எனக்கு ஒரு யூதனுடைய கதை நினைவுக்கு வந்தது. அவன் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தாலா அன்ஹுவுடன் பேசிக் கொண்டிருந்த போது, எங்களுக்கு முஸ்லிம்கள் மீது அதிகமாக போராமை ஏற்படுகின்றது என்றார். அதற்கு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள், போராமை ஏற்படுவதற்கு என்ன காரணம், ஏன் போராமை ஏற்படுகிறது என வினவினார்கள். யூதன் கூறினான், இஸ்லாத்தில் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கின்றது. உலகில் உள்ள எந்த விஷயமும் இஸ்லாத்தின் கட்டளைகளில் இல்லாமல் இல்லை, திருக்குறானில் இல்லாமல் இல்லை. தனிப்பட்ட ரீதியிலும் உலக அளவிலான எல்லா கட்டளைகளும், பிரச்சனைகளும், அதற்கான தீர்வுகளும் அதில் அடங்கியுள்ளது. இந்த விஷயம் எப்படிப்பட்டதென்றால் இது எங்களை போராமைக்குள்ள செய்கிறது என்றார். ஆக இந்த விஷயத்தை நம்மில் ஒவ்வொருவரும் கண்முன் வைத்தோம் என்றார், இஸ்லாத்தின் ஏதாவது ஒரு விஷயத்தை மோட்டோவாக தேர்ந்தெடுப்பது சரியானது அல்ல என்பது மிக தெளிவாக தெரிய வரும். சந்தேகமின்றி ஃபஸ்தபிக்குல் கைராத், அதாவது நன்மையில் முன்னேறுவது என்பது ஒரு சிறந்த மோட்டோவாகும். இதனை போன்று நான் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவேன் என்பதும் சிறந்ததாகும். திருக்குர்ஆனும் இதன் பக்கம் கவனமூட்டியுள்ளது. பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆஹிரத்து ஹைரும் வ அபகா, அதாவது அறிவீரிகள் மறுமையை விட இவ்வுலக வாழ்விற்கே முன்னுரிமை வழங்குகிறார்கள். ஆனால் அதே வேளையில் மறுமையோ மிக சிறந்ததும் என்றும் நிலையானதுமாகும். நாம் ஜும்மாவிலும் இந்த வசனங்களை ஓதவும் செய்கின்றோம். இதனை தவிர இஸ்லாம் எண்ணற்ற போதனைகளை வழங்கியுள்ளது. ஆக திருக்குர்ஆனுடைய எந்த போதனை மோட்டோவாக ஆக முடியாது, எந்த போதனை நோக்கமாக ஆக முடியாது? எதன் மீது பார்வைப்படுகின்றதோ அதனை சிந்தியுங்கள், அது உள்ளத்தை தன் பக்கம் ஈர்க்கும். அன்னார் இந்த முன்னுரைக்கு பிறகு கூறினார்கள், திருக்குரானிலிருந்து நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய காலம் லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், அதாவது நீரிலும் நிலத்திலும் குழப்பம் பரவி கிடந்ததற்கு ஒப்பானதாக இருந்தது. அந்த காலத்தில் தோன்றாத தீமையே இல்லை என்பது தெரிய வருகின்றது. ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிழல் ஆவார்கள். ஆகையால் ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலமும் அந்த காலத்தின் நிழல் ஆகும். மேலும் நாம் பார்க்கின்றோம், இன்றும் அனைத்து விதமான தீமைகளும் தனது உச்சத்தை அடைந்துள்ளன. ஆகையால் இன்று மதமும் தேவைப்படுகின்றது, எல்லா விதமான நல்லொழுக்கமும் தேவைப்படுகின்றது, உலகின் ஒவ்வொரு சிறப்பும் முன்னேற்றமும் தேவைப்படுகின்றது. மக்களின் உள்ளத்திலிருந்து ஈமான் மறைந்த போது நல்லொழுக்கம் அங்கிருந்து மறைந்துவிட்டது, உண்மையான உலக முன்னேற்றமும் மறைந்துவிட்டது. தற்பொழுது மக்கள் எதனை முன்னேற்றம் என கருதுகிறார்களோ அது நஃப்ஸின் வெளிப்பாடாகும். அது தனிப்பட்ட ரீதியில் இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி. தற்போது மக்கள் எதனை முன்னேற்றம் என கருதுகிறார்களோ அது சுயநலமாக இருக்கின்றது, அதனை உலக முன்னேற்றம் என கூற முடியாது. ஏனென்றால் அதன் மூலம் உலகின் ஒரு பகுதி மட்டுமே பயனடைகின்றது. ஏனையவைகள் அடிமையாக்கப்படுகின்றன. அது அரசியல் ரீதியில் அடிமையாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியில் அடிமையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் ஒரு பகுதி அடிமையாகின்றது. எவ்வாறாயினும் அப்படிப்பட்டவர்களுக்கு இது முன்னேற்றம் அல்ல. முன்னேற்றம் அடையக்கூடியவரிடம் சுயநலம் இருக்கின்றது, அதற்கு அவர்கள் முன்னேற்றம் என கூறுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வசனத்தை நோக்கமாக ஆக்க வேண்டும், இந்த வசனத்தை விட்டுவிட வேண்டும் என்பது தவறாகும். மாறாக திருக்குறானின் ஒவ்வொரு வசனமும் நமது நோக்கமாகும், நாம் கண்முன் நிறுத்த வேண்டியவையாகும், அவ்வாறு இருக்கவும் வேண்டும். ஆக நமது மோட்டோ முழு திருக்குறானும் ஆகும். ஏதாவது ஒரு சுருக்கமான மோட்டோ தேவையென்றால் ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அதனையும் அல்லாஹு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நிர்ணயித்து உள்ளான். அது லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆகும். இது முழு திருக்குறானுடைய சாராம்சமாகும், உண்மையும் இதுவே ஆகும். எல்லா போதனைகளும் அனைத்து உயர் நோக்கங்களும் ஏகத்துவத்துடனே தொடர்பு கொண்டுள்ளன. இதனை போன்றே அடியார்களுடைய பரஸ்பர தொடர்பு, அடியானுக்கு இறைவனுடன் தொடர்பு, இதுவும் ஏகத்துவத்தின் கீழ் வந்துவிடுகிறது. ஏகத்துவம் எப்படிப்பட்டதென்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதவியின்றி வெளிப்பட முடியாது. இதனால் லா இலாஹ இல்லல்லாஹுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இணைக்கப்பட்டுள்ளது. உண்மையான வணக்கத்திற்குரியவனை தேட வேண்டும், அல்லது இறைவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உதவியுடன் பாருங்கள். ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்மையான வணக்கத்திற்குரியவனை பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி ஆவார்கள். அன்னாருடைய உதவியை பெறும்போது அல்ஹம்துவிலிருந்து அந்நாஸ் வரை ஒவ்வொரு இடத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹுடைய கருத்து தென்படும். ஆக நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையின் மூலமாகத்தான் உலகில் ஏகத்துவம் நிலை பெற்றது. அதற்கு முன்பாக சிலர் ஹஸரத் உசைரையும் சிலர் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுளின் மகனாக கொண்டிருந்தனர், சிலர் மலக்குமார்களை வணக்கத்திற்குரியவனாக கொண்டிருந்தனர். இப்படிப்பட்ட சமயத்தில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அனைத்து விதமான குழப்பத்தையும் களைந்தார்கள். மேலும் அல்லாஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஏகத்துவத்தை நிலைபெற செய்ய நியமித்தான். அல்லாஹுவின் அருளினால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே உலகில் ஏகத்துவம் நிலை பெற்றது. அந்த லா இலாஹ இல்லல்லாஹு என்ற மோட்டோவைத்தான் நாம் வாங்கு நேரத்திலும் கூறுகின்றோம். ஒருவரை இஸ்லாத்தில் இணைக்கும் போதும் அவரை லா இலாஹ இல்லல்லாஹ் என கூற சொல்கின்றோம். ஏனென்றால் இதன் பெயர்தான் உண்மையான இஸ்லாம். ஒருவரிடம் மார்க்க பலகீனம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு இதுவே காரணமாகும். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் அவருக்கு முன்பிலிருந்து விலகிவிட்டதாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என் நேரமும் முன்னிருக்கும் என்றால் பிறகு மனிதன் மார்க்க பலகீனத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பான். பெரும்பாலர் கூறுவதனை போல் வெறும் வாயளவில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவது நோக்கமல்ல. பொய் சொன்னாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறி பொய் சொல்வார்கள். மாறாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினோம் என்றால் பிறகு இறைவனுடைய மகத்துவம், கம்பீரம், அவனது அச்சம், அவனது அனைத்து பண்புகளும் முன்னால் வந்துவிட வேண்டும். ஏற்கனவே கூறப்பட்டதனே போல் லா இலாஹ இல்லல்லாஹுடைய உண்மைத்துவம் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவே வெளிப்படுகின்றது. ஆக மனிதன் எப்போது வரை நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தன்னை மாய்த்து கொள்ள மாட்டானோ ஏகத்துவத்தினை முழுமை என்று புரிந்து கொள்ள முடியாது, அல்லது முழுமையான ஏகத்துவத்தினை புரிந்து கொள்ள முடியாது. மேலும் அதனுடைய விரிவான வெளிப்படையாகிய திருக்குறானை புரிய முடியாது. எவர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன்னை மாய்த்தவாறு ஏகத்துவத்தை புரிய மாட்டாரோ அவர் அறிவிருந்தும் இணை வைத்தலில் ஈடுபட்டிருக்கிறார். முஸ்லீம் அல்லாதவர்களை ஒருபுறம் வையுங்கள், முஸ்லிம்களிலும் கூட பெரும்பாலர் பீர்களையும் ஃபக்கீர்களையும் தமது இறைவனாக்கி வைத்துள்ளனர். ஆனால் அகமதிகளை பார்த்து இவர்கள் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்து இவர்கள் வெளியேறிவிட்டனர் என கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் இவர்கள்தான் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை புரியவில்லை. இதன் காரணமாக ஏகத்துவத்திலிருந்தும் தூரம் விலகி உள்ளனர். இக்காலத்தில் ஏகத்துவத்தினை பற்றிய சரியான அறிவு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. இவை அனைத்தும் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் தன்னை மாய்த்துக் கொண்ட காரணத்தினால் அன்னாருக்கு கிடைத்ததாகும். யாரை உலகம் காஃபிர் என்று கூறுகிறதோ அவர் உண்மையில் ஏகத்துவத்தை கொண்டவராவார். அன்னார் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் தன்னை மாய்த்துக் கொண்டார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பது தெரிய வந்தது. அவர்களை உயிருடன் இருக்கிறார்கள் என நம்புவது இணை வைத்தலாகும் என்பதும் தெரிய வந்தது. அன்னாருக்கு முன்பு லட்சக்கணக்கான ஆலிம்களும் மார்க்க அறிஞர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடம் இறை பண்புகள் உள்ளதாக கூறி வந்தனர். உதாரணமாக அவர் தற்பொழுது வரை உயிருடன் வானத்தில் இருக்கிறார், அவர் மரணித்தவரை உயிர் பெற செய்து வந்தார், அவருக்கு மறைவானவற்றை பற்றிய அறிவு இருந்தது போன்றவற்றை கூறி வந்தனர். ஆனால் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலம் இன்று நாம் மாறாக ஒவ்வொரு அகமதி சிறுவரும் அறிவு மற்றும் ஆதாரம் மூலம் இந்த கொள்கையின் கீழ் இருப்பதனை விரும்புவதில்லை. இதனை போன்று மேலும் பல விஷயங்கள் உள்ளன. இவற்றை ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது தன்னை மாய்த்து கொண்டவாறு அன்னாரிடமிருந்து ஒளியினை பெற்று நமக்கு கூறியிருக்கிறார்கள். மேலும் இணை வைத்ததிலிருந்து நம்மை தூரம் விலக்கிவிட்டார்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இக்கால மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹுடைய வெளிப்பாட்டை காண்பித்திருக்கிறார்கள். இந்த விஷயம்தான் இஸ்லாத்தின் அடிப்படையாகும். இது ஒவ்வொரு ஏகத்துவவாதியிடமும் தென்படுவது அவசியமாகும். ஏனையவைகள் விளக்கங்களாகும். அது பலதரப்பட்ட மக்களுக்கு பல்வேறு கோணங்களில் அது மாறிவரும். உதாரணமாக நபியல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு மிகப்பெரிய நன்மையாக தாய் தந்தையருக்கு சேவை செய்வதனை கூறினார்கள். வேறொருவருக்கு மிகப்பெரிய நன்மையாக இறைவழியில் போரிடுவது என கூறினார்கள். மற்றவருக்கு மிகப்பெரிய நன்மையாக தஹஜ்ஜுத், அதாவது நடு இரவு தொழுகையை தொழுவது என கூறினார்கள். ஆக ஒவ்வொருவருக்கும் அவரது அடிப்படை பலகீனத்தை களைவதற்கு கவனமூட்டியுள்ளார்கள். ஆனால் இதற்கு ஏனைய நன்மைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது பொருள் அல்ல. ஆக நினைவில் கொள்ள வேண்டும், அதாவது திருக்குர்ஆனுடைய அனைத்து போதனைகளும் தத்தமது இடத்தில் மிக சிறந்த மற்றும் பலனளிக்கக்கூடியதாகும். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் அனைத்தை விடவும் மேலானதாகும். ஆக இதுதான் அசல் மோட்டோ ஆகும். இதனைத்தான் நாம் எப்போதும் கண்முன் நிறுத்த வேண்டும். ஏகத்துவத்தின் உண்மைத்துவம் மற்றும் அது நிலை பெறுவது குறித்து சிந்திப்பது அவசியமாகும். ஏகத்துவம் என்பது மனிதன் சிலையை வணங்கக்கூடாது என்பதன் பெயர் அல்ல. அல்லது ஒரு மனிதனை இறைவனுக்கு நிகராக உயிருடன் இருப்பவன் என கருதுவது பெயர் அல்ல. அல்லது இறைவனுக்கு இணையாக யாரையும் வைக்கக்கூடாது என்பதல்ல. மாறாக உலகின் அனைத்து பணிகளிலும் ஏகத்துவத்துடன் தொடர்பு இருக்கின்றது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தூங்க செல்லும் போதும் ஒழு செய்யும் போதும் ஏகத்துவத்தை கூறி வந்தார்கள், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறி வந்தார்கள். ஒரு மனிதனுக்கு உலகில் ஏதாவது ஒன்றின் மீது நம்பிக்கையோ ஈர்ப்போ ஏற்பட்டுவிட்டால் அந்த மனிதன் இணை வைத்தல் என்ற இடத்திற்கு சென்று விடுகின்றான். பிறகு அவனது ஏகத்துவவாதி என்ற வாதம் பொய்யாகி விடுகின்றது. ஏனென்றால் ஏகத்துவத்திற்கு கட்டாய நிபந்தனை என்னவென்றால் மனிதன் இறைவன் மீது மட்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவனையே சார்ந்து இருக்க வேண்டும். ஏகத்துவம் என்பதன் பொருள் எல்லா பணிகளிலும், அது மார்க்க பணியாக இருந்தாலும் சரி உலக பணியாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய பார்வை ஓர் இறைவன் பக்கம் மட்டுமே இருக்க வேண்டும். சந்தேகமின்றி அனைத்து நல்ல சொற்களும் தத்தமது இடத்தில் சிறந்த நல்ல மோட்டோக்கள் ஆகும். ஆனால் முழுமையான ஏகத்துவவாதியாவதற்கு மனிதனுடைய பார்வையிலிருந்து எல்லா பொருட்களும் மறைந்துவிட வேண்டும் என்பதும், அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்தும் ஒன்றுமற்றவையாய் ஆகிவிட வேண்டும் என்பதும் அவசியமாகும். ஆக உண்மையான மோட்டோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாகும். இதில் அனைத்து விதமான நன்மைகளும் ஒன்றிணைந்து விடுகின்றன. மேலும் ஏகத்துவத்தினை புரிந்து கொள்வதில் உள்ள கஷ்டங்களுக்கான தீர்வுகளை நமக்கு இவையே கூறுகின்றன. தடங்கல்களை களைவதற்கு ஏதாவது முன்மாதிரி இருக்க வேண்டும். அதற்கு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய முன்மாதிரியே நமக்கு முன்மாதிரி ஆகும். இதனை ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு வரியில் கான ஹுலுக்குஹுல் குர்ஆன் என கூறினார்கள், அதாவது அவர்களது நடைமுறை திருக்குர்ஆனாகவே இருந்தது என்றார்கள். இந்த ஒரு வரியில் ஏகத்துவத்தின் உயர் தரமும் எடுத்துரைக்கப்பட்டுவிட்டது. திருக்குர்ஆனின் கட்டளைகளுக்கான செயல் முன் மாதிரியும் நிலைநாட்டப்பட்டுவிட்டது. மேலும் கட்டளைகளின் விளக்கமும் முன்னால் வந்துவிட்டது. ஆக எவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொண்டாரோ அவர் அல்லாஹுவை புரிந்து கொண்டார். எவர் இறைவனை புரிந்து கொண்டாரோ அவர் அனைத்தையும் புரிந்து கொண்டார். ஏனென்றால் இணை வைத்தல் தான் அனைத்து விதமான தீமைகளுக்கும் கவனமின்மைக்கும் மற்றும் பாவத்திற்கான ஆணிவேராகும். ஏகத்துவத்தில் நிலை பெற்ற பிறகு மனிதனிடம் உயர் நல்லொழுக்கம், அறிவு, ஞானம், சமூக அமைப்பு, அரசியல், ஏனைய விஷயங்களில் புலமை போன்றவை வந்துவிடும். ஏனென்றால் அல்லாஹ்வின் ஒளி ஒரு நிவாரணி, அதாவது மருந்து ஆகும். அதில் எல்லா விதமான நோய்க்கும் மருந்து உண்டு. ஆக நமது மோட்டோவானது இறைவன் தானே நிர்ணயித்ததாகும், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகும். மற்றவை அதன் விளக்கங்கள் ஆகும். அவை அறிவுரை என்ற ரீதியில் பயந்தரக்கூடியதாகும். இந்த காலகட்டத்தில் தஜ்ஜால் தனது அனைத்து சக்திகளுடன் உலகில் வளம் வந்து கொண்டிருக்கின்றான். அவனது நோக்கம் நான் மார்க்கத்தை விட உலகத்திற்கு முன்னுரிமை வழங்குவேன் என்பதாகும். ஆனால் நமது கடமை நாம் இதற்கு எதிரில் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவதற்கான முழக்கத்தை எழுப்ப வேண்டும். இதனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பையத்து நிபந்தனையில் இந்த வரியையும் சேர்த்துள்ளார்கள். இதன் பொருள், தம்மீது மார்க்க கல்வியை நிலைபெற செய்வோம், மேலும் எதிரிகளின் ஒவ்வொரு ஆட்சேபனைகளுக்கு எதிரில் இஸ்லாத்தின் அழகிய முகத்தை காட்டுவோம் என்பதாகும். இவை அனைத்தும் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனை உலகில் நிலைபெற செய்பவர்களாக ஆக வேண்டும் என்பதனாலாகும். நாம் இக்காலத்தில் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பையத் இந்த நோக்கத்தினை அடைவதற்காக செய்துள்ளோம். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் வஹியாக இதனை அறிவித்தான். அதாவது ஹுதுர் தௌஹீத் அத் தௌஹீத யா அப்னா அல் ஃபாரிஸ், அதாவது பாரசீகத்தின் மகன்களே, ஏகத்துவத்தினை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பாரசீகத்தின் மகன்களே என்பது அன்னாருடைய குடும்பத்தினர் மட்டும் கிடையாது, மாறாக முழு ஜமாத்தும் ஆன்மீக ரீதியில் பாரசீகத்தின் மகன்கள் என்பதன் கீழ் வருவார்கள். மேலும் இந்த கட்டளை முழு ஜமாத்திற்கும் உரியதாகும். கஷ்டத்தின் போது மனிதன் ஏதாவது ஒரு சிறந்ததனை பற்றி பிடிப்பான் என்பது விதியாகும். அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் கஷ்டத்தின் போது ஏகத்துவத்தினை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இதற்குள் ஏனைய அனைத்தும் இருக்கின்றது. ஆக நமது ஜமாத்தின் மீது கடமை என்னவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மோட்டோவை எந்நேரமும் தன் முன் வைக்க வேண்டும். இன்றைய நாட்களில் இணை வைத்தலுடன் நாத்திகமும் மிக வேகமாக பரவுகின்றது. நாத்திகம் இணை வைத்தலின் ஒரு பிரிவு ஆகும், இணை வைத்தல் நாத்திகத்தின் ஒரு பிரிவு ஆகும். ஆக நாம் நம்மை ஒரு முழக்கத்தில் சுருக்கிக் கொண்டவாறு அதனை மட்டும் போதும் என ஏற்றுக்கொண்டவாறு இம்மையையும் மறுமையையும் சீர்படுத்தக்கூடியவர்களாக ஆக முடியாது. மேலும் மனித இன தொண்டிற்காக நாம் நமது தொழுகைகளை இபாதத்துகளை விட முடியாது. அவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு கூறக்கூடியவர்களுக்கு அதில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடன் எந்த தொடர்பும் இல்லை. ஆக நாம் நமது உண்மையான குறிக்கோளை நோக்கத்தினை என் நேரமும் கண்முன் நிறுத்துவது அவசியமாகும். இதன் மூலம் நாம் அனைத்துவித மார்க்க உலக அருள்களை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதன் உண்மைத்துவத்தினை புரிவதற்கான நல் வாய்ப்பினை வழங்குவானாக. நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா தொழுகையையும் தொலைவைப்பேன். ஜனாசா வந்துவிட்டதா என்று உசர் அவர்கள் கேட்கிறார்கள். இது சித்திக் அக்பர் ரஹ்மான் சாஹிபுடையதாகும். இவர் மர்ஹூம் ஃபைசுர் ரஹ்மான் சாஹிபுடைய மகன் ஆவார்கள். வால்தம் ஃபாரஸ்ட் என்ற இடத்தில் வசித்து வந்தார்கள். மே 7 புற்றுநோயின் காரணத்தினால் தனது 40th வயதில் மரணம் அடைந்துள்ளார்கள். இந்நாள் இல்லாஹிவா இந்நாள் இலஹி ராஜிவூன். பதவி என்ற ரீதியில் ஜமாத்துடைய பொறுப்புகளில் இருப்பதற்கு இவருக்கு பெரிதாக வாய்ப்பு எதுவும் கிடைக்கவில்லை. பணியாளர் என்ற ரீதியில் எப்போதும் ஒரு சிறந்த பணியாளராக திகழ்ந்து வந்தார். கிலாபத்துடன் உறுதியான தொடர்பு வைத்திருந்தார். இவருக்கு இருப்பின் மீதும் துவாவின் மீதும் உறுதியான நம்பிக்கை இருந்தது. நீண்ட காலமாகவே நோயாளியாக இருந்து வந்துள்ளார். இவருக்கு புற்றுநோய் இருந்தது. மிகவும் பொறுமையுடனும் தைரியத்துடனும் இவர் தனது நோயுற்ற காலத்தை கழித்துள்ளார். அல்லாஹ் இவருடன் மன்னிப்புடன் பரிமாறுவானாக. தனது விருப்பமான சொர்க்கத்தில் இடமளிப்பானாக. இவரது தாயாருக்கும் பொறுமையை வழங்குவானாக. இவரது மனைவிக்கும் பிள்ளைக்கும், பிள்ளை 1.5 மகனாவான், அல்லாஹ் இவர்களுக்கும் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்த نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.